அன்பின் சகோதர நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கயாமத்துடைய நாளை பற்றி, மௌத்துக்கு பிறகு மௌத்துடைய கட்டம், உலகத்துடைய முடிவு எப்படி இருக்கும், அந்த நாளில் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் தரக்கூடியது எதுவாக இருக்கும் என்பதை குர்ஆனின் ஊடாக பல வழியில் பல விதமாக எங்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமானையும் தந்திருக்கிறான், அறிவையும் தந்திருக்கிறான், ஆசையையும் தந்திருக்கிறான். ஒன்றிருக்கிறது ஈமான், நம்புறோம். என்ன ஒன்றிருக்குது? அறிவு, விளப்பம், திங்க் பண்றோம், யோசிக்கிறோம். மூணாவது ஒன்று இருக்குது ஆசை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில இது மூணுக்கும் இடையில தான் போட்டி. ஆசை மிகைக்குதா, பேராசைகள் மிகைக்குதா, ஈமான் மிகைக்குதா? மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்புறோம், ஆனா அது எப்பயும் கீழே தான் போயிருது. அதை பற்றி உள்ள பேச்சு, அதுக்குரிய ஏற்பாடுகள், அதை கதைக்கிறது, என்னுடைய மௌத்து வந்த எப்படி இருக்கும் என்றதை பற்றி யோசிக்கிறது, அதற்கெல்லாம் நேரம் கிடைப்பது ரொம்ப குறைவு. ஆனா அது உண்மை என்பதாக நம்பி இருக்கிறோம். நம்பினோ நம்பவில்லையோ பார்த்துக் கொண்டும் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்ந்தவர்கள், எங்களை விடவும் அழகாக வாழ்ந்தவர்கள், எங்களை விடவும் செல்வ செழிப்பில் பிரம்மாண்டமாக வாழ்ந்தவர்கள், அவர்களை அறியாமலேயே அவர்கள் போய்விட்டார்கள். அவர்களை அறியாமலேயே அவர்கள் போய்விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஆசைகளை அடக்கி அறிவினூடாக இறைவனை புரிந்து அல்லாஹுவை விளங்கி மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வை நம்பி ஒரு மனிதன் வாழ்வது தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அவனுக்கு நிச்சயமாக பிரயோஜனம் கொடுக்கும், வழிகாட்டும். ஒரு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி என்னுடைய ஹுத்பாவை தொடரலாம் நினைக்கிறேன். இரண்டு மூணு மாதங்களுக்கு முன்னால் ஒரு குடும்பம், ரெண்டு குழந்தைகளும், தாயும் தந்தையும் தொழில் வாய்ப்புக்காக வேண்டி வெளிநாடுகளில் போய் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு நாட்டில் பெரிய வியாபாரம், பெரிய தொழில், அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினூடாகவே ஏற்றுமதி துறையில் முன்னோடிகள் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் பட்டம் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்ட ஒரு மனிதர். 42 வயது, திடீரென்று வஃபாத்தாகி விட்டார். ஜப்பான் நாட்டில் ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவர்களில் 10 கம்பெனிகள்ல ஒரு கம்பெனி. இப்ப யோசித்து பாருங்கள், அவர்களுடைய பொருளாதாரம், அவருடைய பணம், அவருடைய சக்தி எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ், வெறுமனே 42 வயது. எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, யாரும் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் முதலாவது கேட்போம், என்ன வயசு என்று சொல்லி. 80 தான், பரவாயில்லை, போக வேண்டிய வயது தானே. அது ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியமான செய்தி அல்ல, அது வாழ்க்கையை முடித்துக் கொண்டு போய்விட்டார். 40 நம்ம உத்தாகிட்டார் என்று சொன்னால் கொஞ்சம் என்ன செய்யும்? எங்களையும் அது கொஞ்சம் உழுக்கும், எங்களையும் கொஞ்சம் தீண்டும். 42 வயது சரி, மௌத்தாகிவிட்டார். அது ஆச்சரியமானதல்ல. மௌத்துக்கெல்லாம் பிறகு அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு கதை சொன்னார். நாங்கெல்லாம் 2 மாதங்களுக்கு முன்னால் எங்களுடைய தகப்பனாருடன் போகும் பொழுது விமானத்தில் சொகுசாக போனோம். கதைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு பேசிக்கொண்டு சந்தோஷமாக போனோம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், 2 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் நாடு திரும்பும் பொழுது நானும் என்னுடைய தாயும் சகோதரியும் மாத்திரம் விமானத்தில் இருந்தோம். எங்களுடைய தகப்பனார் காகோல் இருந்தார். அவருக்கு பெயரும் இல்லை. ஒரு பொட்டியில அவருடைய முடி வைக்கப்பட்டிருக்குது, அது கீழே இருக்குது. நாங்கள் மேல் ஏறி வந்தோம். நாங்கள் சீட்டில் இருந்தோம், அவர் பொட்டியில் இருந்தாரு. இதுதானா உலக வாழ்க்கை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை பற்றி குர்ஆனில் மிக தெளிவாக அழகாக சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விளக்கத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்க வேண்டும். நம்புறோம், விட்டுட்டு போக வேண்டும், சந்தேகம் இல்லை. ஆனாலும் மறந்து வாழ்க்கை அதை பற்றிய சிந்தனைகள் கிடையாது. குறைவு, மிக குறைவு. எந்த அளவுக்கு குறைவு என்று சொன்னால், தொழக்கூடிய சந்தர்ப்பங்களில் கூட அந்த நினைவு வருதில்லை. வியாபாரத்தில் வராட்டியும் சரி, அது வியாபாரம் அல்லையா, தொழில் செய்திடம் என்று சொல்லியாலும் அதை நியாயப்படுத்திக் கொள்ளலாம். பள்ளிக்கு வந்திருக்கிறோம், தொலை வந்திருக்கிறோம், நல்லமல் செய்ய போகின்றோம். இதனுடைய கடைசி அமலாகவும் இருக்கலாம், கடைசி ரகாத்தாகவும் இருக்கலாம், இதனுடைய கடைசி ஜுமாவாகவும் இருக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான் கியாமத்தை பற்றி. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இஹ்யாவில் குறிப்பிட்டிருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளைக்கு 80 லட்சம் பேர்களை வைத்திருக்கிறான். 80 லட்சம் பெயர் இருக்கு கியாமத்துடைய நாள். யோமுத்தீன், கியாமா, அல் வாக்கியா, அல் ஹாக்கா, அல் காரியா, சுப்ஹானல்லாஹ், பல பெயர்கள், பல பெயர்கள். அதுல ஒரு பெயர் தான் அல் காரியா, மக்களை எல்லாம் உலுக்கக்கூடிய நாள். மக்கள் அப்படியே நடுங்கிடுவார்கள். கதவை வந்து, எங்களுடைய அறையினுடைய கதவை வந்து மிக வேகமா தட்டினார். நாங்க பயந்து போயிடுவோம். என்ன வளமையா அப்படி தட்ட மாட்டாங்க, சும்மா லைட்டா தட்டுவாங்க, சும்மா தட்டுவாங்க. ஆனா அன்னைக்கு வந்து கதவை உழுக்கிறாங்க. அப்படியே கதவுக்கு உள்ளே இருப்பவர் அறைக்குள்ளே இருப்பவருக்கு எப்படி நடுக்க ஏற்படும் என்னமோ தெரியாது. என்னென்ன ஒரு வகையான பதட்டம், பதட்டத்துக்குரிய நாள். மல்காரியா, அல்லாஹ் கேட்கிற மறுவ கேட்கிற, உங்களுக்கு தெரியுமா அந்த பதட்டத்துடைய நாளை பத்தி? என்ன தெரியும்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இதா வகஅத்தில் வாகிஆ, வஇதல் பிஹாரு சுஜ்ஜிரத், வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், வஇதல் குபூரு முஹ்சிரத். இப்ப உலகத்தில் 7 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, உலகம் சொல்லுது. ஆனா அல்லாஹ் சொல்றான், சூருதப்பட்டு விட்டால், அந்த நாள் வந்து விட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் எத்தனை திருடியன் மக்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அனைவரும் வெளிப்படிப்பாக எப்படி இருக்கும்? வைதல் குபூர் உபுஸ்ஸிரத், கபர்கள் கக்க ஆரம்பித்து விடும். உள்ள இருக்கிறத கக்கும். அப்படியே அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன், இந்த நாள் எப்படி இருக்கும்? அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ,
கயாமத்துடைய நாளை பற்றி, அந்த திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, மக்களுக்கு ஒரு வகையான திடுக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த நாளை பற்றி உங்களுக்கு யாருதான் அறிவித்து தர முடியும்? என்ன தவிர அல்லாஹ் சொல்றான், அந்த நாளுடைய ரகசியங்கள் எனக்குத்தான் தெரியும். சொல்லி போட்டு சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ, அந்த திருக்கள் செய்யக்கூடிய நாளை பற்றியுள்ள அறிவை உங்களுக்கு யார் சொல்லித்தர முடியும்? அல்லாஹ் தவிர. அல்லாஹ் சொல்றான் அந்த நாள் எப்படி இருக்கும். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் மனிதர்கள் எப்பயுமே சக்தி வாய்ந்த பொருள், மிகவும் பலமான பொருள், மிகவும் திடகாத்திரமான உறுதி கொண்ட பொருள் என்று சொல்லி பார்ப்பது ரெண்டத்தான். ஒன்று மனிதன் மனிதனை சொல்லுவான், மனிதன் மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுவான், இவ்வளவு பெரிய டெக்னாலஜியா, இவ்வளவு பெரிய தொழில்நுட்பமா, இவ்வளவு பெரிய செல்வாக்கா, இவ்வளவு பெரிய அறிவா, இவ்வளவு பெரிய பலமா படையா என்று சொல்லி மனிதன் மனிதனை பார்த்து பெருமைப்பட்டுக் கொள்வான். கண்டத்தை பார்த்து சுபஹானம், என்ன விஞ்ஞானம், என்ன தொழில்நுட்பம் என்று சொல்லி எல்லாம் மனிதர்கள் மனிதர்களை பார்த்து பெருமிதம் கொள்ளுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாள்ல மனிதர்கள் எப்படி திரும்ப இருப்பாங்க, நீங்க எதை பெரிதாக பார்க்கிறீங்களோ அந்த மனிதர்கள் எப்படி திரும்ப இருப்பாங்க, கல் ஃபராஷில் மப்ஸூஸ், தெற்கு திசை இல்லாமல் சுத்தி திரியக்கூடிய அந்த சிறந்தி கூட்டத்தை போல் இருப்பாங்க, ஈசல் கூட்டத்தை போல். வண்ணாட்டி பூச்சி ஒரு திசையை நோக்கி பறக்கும், அதற்கு ஒரு இடம் இருக்கு போறதுக்கு. அல்லாட உதாரணம், அல்லாஹ் எப்படி உபமானம் சொல்லுகிறான், லைட்டுக்கு வருகிறது சிறந்தி கூட்டம், என்ன கூட்டம் இருக்கு, ஈசல் கூட்டம், எப்படி வருகிறது, எங்க போறோம், எங்க அதனுடைய அழிவு அங்கதான் இருக்குது, அங்க வந்து சேருது. அல்காரிஅத்து மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராஷில் மப்ஸூஸ், தெற்கு திசை இல்லாமல் எங்க போறோம், எந்த பக்கம் போறோம், என்ன செய்ய போறோம், ஒன்றுமே தெரியாது யாரும். யௌம யஃபிர்ருல் மர்உ, ஒவ்வொருத்தரும் தன்னை விட்டு மற்றவனை விட்டு ஓடிக்கொண்டிருப்பாங்க, ஓடுவாங்க. மனிதர்கள் மனிதர்களை பார்த்து பெருமிதம் கொள்வார்கள். என்ன விஞ்ஞானம், சயின்ஸ், தொழில்நுட்பம், செல்வாக்கு, பணப்பலம் என்று சொல்லி எல்லாம் பல வகையான பலன்களை பற்றி பேசுவார்கள். அல்லாஹ் சொல்றான், இது ஒன்றும் வேலை செய்யாது, இது ஒன்றும் வேலை செய்யாது, சிலந்தி அதாவது ஈசல் கூட்டத்தை போல் நீங்க இருப்பீங்க. ரெண்டாவது, நாங்க உலகத்தில் பெரிசா பார்க்கிறது, பெரிய பலமா பார்க்கிறது மலைகளை பார்ப்போம். எதை பார்ப்போம், மலைகளை, மலையை பார்த்து இவ்வளவு பெரிய மலையா, இவ்வளவு கனமான மலையா, இவ்வளவு சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மலைகள், இமயமலை என்று சொல்லுகின்றோம், அந்த மலையை பத்தி சொல்லுகின்றோம், பல மலைகளை பத்தி பேசுகின்றோம். அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆன்ல, தன்னைக்கு மேல வைத்திருக்கக்கூடிய இந்த உலகம் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக வேண்டி அதற்கு மேல ஒரு பொருளாகத்தான் அதை வைத்திருக்கிறோம், இந்த மலையை வைத்திருக்கிறோம், மலைகள் அப்படி வைத்திருக்கிறோம், அவ்வளவு பெரிய மலை லேசானதல்ல, அல்லாஹுடைய படைப்பிடங்கள் மிகப்பெரிய ஒரு படைப்பிடம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் வந்துவிட்டால் இவ்வளவு பிரமாண்டமான, இவ்வளவு பெரிய, இவ்வளவு பலமுள்ள இந்த மலைகள் எல்லாம் மரங்கள்ல இருந்து அந்த பஞ்சு காய் முத்தி வெடித்து அதிலிருந்து என்ன செய்யும், பஞ்சுகள் வெளியாகி காட்டுக்கு பறக்க ஆரம்பிக்கும், காட்டுக்கு பறக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்றான், எந்த மலைகளை பார்த்து நீங்க பெருமிதம் கொள்றீங்களோ, எந்த மலைகளை பார்த்து பெரிஸ் என்பதாக நீங்க அதற்கு வியாக்கியானம் கொடுப்பீர்களோ, அந்த மலைகள் எல்லாம் காத்துல பறக்கிற பஞ்சிகளாக மாறிவிடும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரெண்டை சொல்லிட்டான், ஒன்று சொன்னா நீ மனிதா உன்னை பார்த்து நீ பெருமிதம் கொள்கிறாய், ஓண்ட நிலை எப்படி திரும்ப இருக்கும், ஈசல் கூட்டமா இருப்பீங்க, பொருட்கள் நீங்க பலமாக பார்க்கிற பொருள் என்ன? எது? மலைகள். ஒன்று பூமிக்கு மேல் இருக்கிற மலை, பூமிக்கு கீழ் இருக்கிற மலை. கட்டிடங்கள் கட்டக்குள்ள பூமிக்கு கீழ் இருக்கிற அந்த மலை வரைக்கும் என்ன செய்வோம்? தோண்டி அதுல நாங்க எங்களுடைய கட்டிடங்களை அமைப்போம், பைலிங் சொல்லுவோம். கீழுக்கு இருக்கிற இந்த கல்லு மட்டத்தை போய் அடையும் வரைக்கும் நாங்க தோண்டுவோம், அப்படி எல்லாம் செய்வோம். அல்லாஹ் சொல்றான், அந்த மலைகள் எல்லாம் பஞ்சாக பறக்கும். அந்த நாளையில் எதுவாப்ப கடமாக இருக்கும்? சுபஹான ஆச்சரியம் குர்ஆன் மனிதனை பார்த்து சொல்றான் ஈசல் கூட்டம், மலைகளை பார்த்து சொல்றான் பஞ்சி ஊழ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அந்த நாளையில கனமாக இருப்பது எது தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மாத்திரம்தான். யாருடைய அமல்கள் கனமாக இருக்குமோ, மலை பாரம் இல்ல பாப்பா, மனிதா நீ பாரம் இல்ல, நீ செய்யக்கூடிய அமல்களை பாரமாக்கு, தொழுகையை பாரமாக்கு, தர்மத்தை பாரமாக்கு, குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதை பாரமாக்கு, ஓதக்கூடிய குர்ஆனை பாரமாக்கு. யாருடைய தராசி கனமாக இருக்குமோ, நன்மைகளை கொண்டு கனமாக இருக்குது. கொண்டு ஞாபகம், நன்மைகளை கனமாக ஆக்குவதற்கு ரெண்டு விஷயம் தேவை. நன்மைகளை கனமாக பாரமாக ஆக்குவதற்கு எத்தனை தேவை? ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று, முதலாவது வேணும். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு அமலை நீங்க எடுத்துக்கொண்டாலும், நான் அமல் என்று சொல்லுவது பள்ளியுள்ளுக்கு இருந்து செய்யக்கூடிய தொழுகை மாத்திரம் அல்ல, பஜார்ல இருந்து கொண்டு செய்யக்கூடிய வியாபாரத்தையும் வணக்கமாகத்தான் பார்க்கிறோம். ஹலாலான உணவு தேடுவது என்ன? இபாதத்து, வணக்கம். குழந்தைகளுக்கு ஹலாலான உணவை கொண்டு போய் சேர்ப்பது வணக்கம், அது இபாதத்து. தொழுகைக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இஸ்லாம் ரெண்டையும் ஒரே கண்கொண்டு பார்த்திருக்கிறது, ஒரே பார்வை. வியாபாரத்துக்காக வேண்டி தொழுகை கலாவாகவும் முடியாது, தொழுகைக்காக வேண்டி சுன்னத்தால் நவீனான தொழுகைகளுக்காக வேண்டி வியாபாரத்தை கலா செய்யவும் முடியாது. ரெண்டுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு அமலை நீ எடுத்துக்கொண்டாலும், அந்த அமலுக்கு ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று வெளித்தோட்டம் இருக்கிறது, என்ன ஒன்று உள்ரங்கம் இருக்கிறது. வாஹிர் பாத்தின், ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, அமல்களுடைய வெளித்தோட்டம் அறிவை கொண்டு, இல்மை கொண்டு, நபிவழியை கொண்டு சீராகும். சல்லல்லாஹு எப்படி சொல்லுவார்? சல்லல்லாஹு எப்படி வியாபாரம் செய்தார்கள்? வியாபாரம் செய்யும் பொழுது ஏமாற்றக்கூடாது. வயலுள்ள முத்தஃபிபீன், அளவை நிர்வகியில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும், வாக்கு மீறக்கூடாது. வசதி இருந்து கொண்டும் கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுக்காம இருப்பது முழு மத்தல்லுல் கனிய புலுமுன். கொடுத்து இருக்குது பாப்பா, காசை கொடுக்கலாம், ஆனா வார மாசம்தான் டேட், எனக்கு வார மாசம்தான் கொடுக்கணும். ஆனா ஏந்த சேஃப்ல, ஏந்த அக்கவுண்ட்ஸ்ல இப்ப எனக்கு காசு இருக்குது, அது சும்மா வச்சிருக்கிறேன், அதை கொடுத்து போடுங்களேன். அது ஏன் இருக்கிறீங்க? நாளைக்கு மௌத்து வந்த கடனாளியா மௌத்தாகுவீங்க. யாருடைய ஜனாதாவை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க மறுத்தார்களோ, அது யாருடைய ஜனாதா? ஆச்சரியம், அப்துல்லாஹி இப்னு உபையுடைய ஜனாதாவை தொழுவிப்பதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வந்தார்கள். ஆனால் கடன்காரனுடைய தொழுகையை பார்த்து சொன்னாங்க, சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய நண்பருடைய இந்த கடனாளியுடைய ஜனாதாவை நீங்களே தொழுவிச்சுக்கும், நான் தொழுவிக்க மாட்டேன், நான் தொழுவிக்க மாட்டேன். தேவை அறிவை கொண்டு அவளுடைய வெளித்தோட்டத்தை அழகுபடுத்துங்கள். இப்படி தொழுதார்கள், எப்படி நிக்காக செய்ய வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி மனைவியை நடத்தாட்ட வேண்டும், எப்படி கணவனை பார்க்க வேண்டும், கணவனை அனுசரிக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு இருக்கிற முழு வாழ்க்கையும் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வெறுமனே ஒரு சடவாத வாழ்க்கை. கணவனுக்கு மனைவிக்கு இடையில் உள்ள உறவு கூட ஒரு சடவாத உறவு. மனைவி கணவனிடத்தில் பணம் இருந்தால் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட், அவரிடத்தில் பணம் இல்லை என்றிருந்தால் இன்னும் ஒரு வகையான உறவு. கணவன் மனைவி என்ற உறவு கூட எதவைத்தாகிவிட்டது? பணம்.
வாப்பாட்ட பெரிய வசதி இருந்தால் குழந்தைகள் வாப்பாக்கு கொடுக்கிற மரியாதை ஒரு வகையான மரியாதை, ஒரு வகையான அன்பு. அதே வாப்பாட்ட பணம் இல்லா போனால், அதே வாப்பாட்ட சொத்து இல்லா போனால், இதற்கு பிறகு இந்த வாப்பாவோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டா அதுக்கு பிறகு வாப்பாண்டு சொல்லுவதும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அன்பாக சொல்லுகின்றேன், அறிவு படித்துக் கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் புரிய வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும். நான் ஒரு சம்பவம் சொல்ல கேட்டுக் கொள்ளுங்கள். இமாம் இப்னு ஜோசியர் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுறாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டில் ரொட்டி சமைப்பதற்காக வேண்டி மாப்பிணைகிறார். இது சமைப்பதற்கு ரொட்டி எங்கட ஊருகள்ல அரிசி கழுவுன்னு சொல்லுவோம். அவங்க மாப்பிணைந்து கொண்டு இருக்கிறாங்க. பிணைந்து கொண்டிருக்கும் பொழுது தகவல் கட்டுகிறது, கணவன் மூத்தாகி விட்டார் என்று செய்தி. என்ன அறிவு ஞானம் அந்த பெண்களுக்கு! அவன் முதலாவது செஞ்ச வேலை தெரியுமா, கணவனுடைய மகாத்தை நினைத்து இன்னால் சொல்லியிருப்பான். சொல்லிவிட்டு அந்த மாவிலிருந்து தந்த கையை தூக்கிவிட்டான். சொன்னால், இது எங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, இப்ப ஃபசாரத்தில் ஹஷுரக்கா இதுக்கு இன்னும் பங்காளிகள் வந்து விட்டார்கள். இது அனந்தர சொத்து. எது எது? விட்டுட்டு போன காணி பூமி அல்ல, அக்கவுண்ட்ஸ் இருக்கிற பணம் மட்டுமல்ல, இந்த மா இவ்வளவு நேரமும் சொந்தமாக இருந்தது என்னுடைய கணவனுக்கு. என்னுடைய கணவன் எனக்கு நஃபக்காவாக தந்திருந்தாரு, இந்த நேரத்திலிருந்து நான் அவருக்கு மனைவி இல்லை. அப்ப இது என்ன என்னவாகிடுவது? இது அனந்தர சொத்து. பிரசாரத்தில் அகசுரக்கா இதுக்கு இன்னும் பங்காளிகள் வந்து விட்டார்கள். முதலாவது வாழ்க்கையில் அறிவு படிக்க வேண்டும். மார்க்கம் ஹராம் ஹலால் என்றது வெறுமனே வட்டி வாங்கிறது மட்டுமல்ல, வட்டியை விட்டு தவிந்துவது மட்டுமல்ல, அளவை நிறுவையில் வாக்கு மீறல், அமானியத்தில் மோசடி, நம்பிக்கை துரோகம். நான் கேட்கிற ஒரு கேள்வி, வைதுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்றேன். சொல்லுங்க பார்ப்போம், அளவை நிறுவையில் எப்படி இங்க கலவு செய்யலாம்? 3 கிராம் தங்கம் நிற்கக்கூடிய இடத்துல எவ்வளவு கலவாண்ட முடியும்? எவ்வளவு? 1 கிராம். 22 கரட் தங்கம் என்று விற்கக்கூடியவர்களுக்கு 21 கரட்டாகி விற்க அவ்வளவு தானே, சின்ன கலவு தானே செய்யலாம். அந்த அளவு கலவு செய்யக்கூடியவர்களுக்கே இந்த சாபத்தை அல்லாஹ் விடுவதாக இருந்தால், சுபஹானல்லாஹ், பிறருடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டவர்கள், உடைமைகளை அபகரித்துக் கொண்டவர்கள், வாழ்க்கையில் அறிவு படித்துக் கொள்ளுங்கள். அறிவை கொண்டு, இல்மை கொண்டு அவளுடைய வெளித்தோட்டத்தை சீராக்குங்கள். இரண்டாவது, அவளுடைய அந்தரங்கத்தை சீராக்குவதற்கு அல்லாஹுடைய தியானம், ஜிக்ருல்லாஹ், அல்லாஹுடைய ஞாபகம், அல்லாஹுடைய சிந்தனை, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, உள தூய்மை. நான் முடித்துக் கொள்கிறேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன், மனிதனுக்கு ஒரு பலகீனம் இருக்குது. எந்த பலகீனம் தெரியுமா? மற்றவர்களுடைய குறைகள் எல்லாம் தென்படும், மற்றவர்களுடைய குறைகள் எல்லாம் தென்படும். நீங்க எனக்கு முன்னுக்கு நிற்கிறீங்க, உங்களோட குறைகள் எல்லாம் எனக்கு தென்படும். ஆனால் எந்த பலகீனம் என்ன தெரியுமா? என்னுடைய குறை எனக்கு தென்பட மாட்டான். இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? பிறருடைய வாய் நாற்றத்தை தன்னால் நுகர முடியும், தன்னுடைய வாய் நாற்றத்தை அவரால் என்ன செய்ய முடியாது. மூக்குக்கு கிட்ட இருக்கிற உறுப்பு எந்த உறுப்பு சொல்லுங்களேன்? வாய். இந்த வாய் நாறுது, ஆனா இதை இந்த மொத்தம் தான் சொல்லுவோம். ஏண்ட மூக்கு அதனை ஒரு நாள் நுகராது? எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நாட்டத்தையும் மனத்தையும் இந்த மூக்கு என்ன செய்யும்? இந்த மூக்கு நுகரும். அன்புக்குரிய நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், மிக பணிவாக சொல்லுகின்றேன். தனிமையில் உட்கார்ந்து நேரம் எடுத்து உட்கார்ந்து இரவு நேரத்தில் உட்கார்ந்து தன்னுடன் கொஞ்ச நேரம் முகாசமா செய்யுங்கள். வசிது அமாலக்கும் கபல அத்தூசன், நாளை தயாமத்துடைய நாளையில எங்களது அமல்கள் நிறுக்கப்படும், அதற்கு முன்னால எங்களது அமலை கொஞ்சம் நாங்கள் நிறுத்தி பார்க்கணும். நான் எங்க இருக்கிறேன், ஐ அம் ரைட், நான் சரியா பிள்ளையா, நான் சரியா பிள்ளையா, இதே இடத்துல மௌத்து வந்த எப்படி இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய எங்களுடைய அமல்களுடைய வெளித்தோட்டத்தை இல்மை கொண்டு அல்லாஹ் சீராக்க வேண்டும். அமல்களுடைய அந்தரங்கத்தை உள்ரங்கத்தை அல்லாஹுடைய தியானத்தை கொண்டு, ஜிக்ருல்லாஹை கொண்டு, தஸ்கியத்து நுஃபூஸை கொண்டு அல்லாஹ் அதனை சுத்தமாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதைத்தான் சொல்லுகின்றான் சூரத்து அல்காரிஆவில், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட மனமான வாழ்வை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்ள வேண்டும். ஜஸாகுமுல்லாஹு கைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.